ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேத்தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசை முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசி கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கும் தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
Today we are going to read The Spring River Flows East, an article about the importance of collective work in the foundation of Huawei. It was written in December 2011 by Mr. Ren Zhengfei, CEO and founder of Huawei. When I was a boy, my mother told us the story of the Greek demigod Hercules. We greatly revere him. We were young and ignorant. We admire heroes such as Li Yuanba and Yu Wenchengdu, and often told absurd stories about how Zhengfei fought with, and sometimes even killed, Yuefei. When, during our teens, we read a line from one of Li Qingzhao's literary works, "Alive be a man of men, dead be a soul of souls," we suddenly realized that Xiang Yu, another Chinese equivalent of Hercules, could be her most beloved hero. As such, we made this line our motto. This individualistic heroism was not meaningless to us, because it inspired us to study hard and excel at school. It was not until many years after I stepped into society that I finally realized that I always referred back to this simple philosophy from my youth whenever there was a hard lesson to learn. I was unable to join the Communist Youth League when I was at college, and failed to join the Communist Party when I served in the army. There was always adversity in my life, and I became isolated. It was not until I was in my 40s that I understood the political connotation of the saying, "Solidarity means strength." When I think about all the time I wasted, I wonder why I was so childish and didn't understand openness, compromise, and Huaidu. I found the Huawei when I encountered difficulties. At that time, I realized that the strength of one person is like a grain of sand in the sweep of history. This is what our life is like. When I saw the windy, mountainous roads of Yunnan, I couldn't help wondering how people planned and built these roads over 100 years ago in such dangerous locations. I greatly admire the wisdom and painstaking efforts of the road builders. When I saw the thin silk cloths marvelously woven with lifelike flowers, I was filled with admiration for the female weavers. Similarly astounding are the engineering feats of the winding Great Wall, the tenacity of the sure hands that drag boats upriver with nothing but their physical strength, and the quickness of the lightning fast high-speed rail lines. I became to the deep realization that there is infinite strength in organizations and collective efforts. We can accomplish great things only if we realize that we, in and of ourselves, are not that significant. I was in my 40s when Huawei was founded. What does it mean to be in one's 40s? Age is a yardstick used to measure the wisdom of a man. During the several thousand years of feudalism, change was slow, and a man had time to mature slowly. There is a Chinese saying that says, when a man turns 40, he is considered to be free from doubts. When I was 40, the computer era was dawning, and the world became wild and frantic. There was no time for me to learn to be a wise man. I was once an excellent Chinese young man, a so-called expert, but I suddenly realized that I was becoming increasingly ignorant. For me, hitting 40 didn't mean I was free from doubts. Instead, it meant I had to start a new journey of study. The fast-changing dynamics of the era did not give me any chance or time to build up my self-confidence. The road ahead was full of uncertainties. I had intended to take on technical jobs or do some scientific research when I first arrived in Shenzhen.
இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை உதவியோடு இந்த இறைவார்த்தையினுடைய சிந்தனையினுடைய ஒளியிலே உங்களை பயணிக்க ஆண்டவருடைய பெயராலே அன்புடன் அழைத்து நிற்கிறோம். ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை நாம் எல்லோருமே சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொற்று நோயினுடைய ஒரு வேதனை, ஒரு வலி, அந்த கொள்ளை நோய் உயிர்களை கொள்ளையடிக்கிற ஒரு வேதனை அவலத்தை கண்முன்பாக பார்க்கிறோம். நம்முடைய மனிதங்கள் எல்லாம் உடலோடும் அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிற அந்த வேதனையை பார்த்து அநேகர் வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிறோம். நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குமோ என்ற அச்சம், கலக்கம், பயம் அத்துணைக்கு மத்தியிலே தான் நாம் ஆண்டவரை பற்றி நிற்கிறோம் வார்த்தை ஒளியின் வழியாக. அன்புக்குரியவர்களே, ஒரு சில நாட்களாக இந்த வியாதியினுடைய ஆதிக்கம் அதிகப்படுத்தப்பட்ட நாட்களிலிருந்து ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஏன் இது நிகழ்கிறது? கடவுள் கோபப்படுகிறாரா? கடவுளுடைய கோபாக்கினை இப்படி வெளிப்படுகிறதா என்றெல்லாம் பல கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. எங்களையும் நிம்மதியாக விடுறதில்லை. அநேகர் இந்த கேள்வியோடு அலைபேசியில், தொலைபேசியில் அவங்க மெசேஜ் போடுறாங்க, இது ஏன் ஃபாதர், ஏன் இப்படி அப்படின்னு. நம்முடைய ஒரு ஒரு நம்முடைய இயல்புக்குரிய நிலையிலே நம்ம சிந்திக்க வேண்டுமாக நான் பார்க்கிறேன். ஒரு ஒரு காரியம் வலிக்கிறது என்று சொன்னால் அப்போ யாரோ அடிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஒரு காரியம் வலிக்கிறது அப்படின்னா அதில் ஒரு அடி விழுந்தது, ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் வலி இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த அது வந்து ஒரு நல்ல காரியம் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த அடி கடவுள் அடிக்கிறாரா இப்படிலாம் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமா என்று நான் அடிப்படை கேள்வியை முன்வைக்கிறேன். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார், ஏன் கடவுளை நம்ம ஏன் கேள்வி கேட்கணும், நம்ம செய்ததெல்லாம் சரிதானா? திரும்பி பார்ப்போமே, நாடுகளை திரும்பி பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறோம், நம்முடைய குடும்பங்களை திரும்பி பார்க்குறோம், எல்லாவற்றிலும் குறை இருக்கிறதே. அதனால் ஆண்டவர் அடிக்க மாட்டார்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் வேறு யாரும் இருந்திருக்க முடியாது. ஆகவே கடவுள் ஏன் இதை செய்கிறார், கடவுள் அவ்வளோ இரக்கமற்றவரா என்றெல்லாம் கடவுளை தீர்ப்பளிக்கக்கூடிய, கடவுளுக்கே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய பெரிய அறிவாளிகள்லாம் நம்ம மத்தியில் இருப்பது தான் ஒரு வேதனையான ஒரு காரியமாய் நான் பார்க்கிறேன். பாருங்கள், வேதத்தில் இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட அந்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆண்டவருடைய அந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் உணர முடியாது தவித்த பொழுது எம்மாவை நோக்கி அவர்கள் பேசிக்கொண்டு பயணிக்கிற அந்த சம்பவத்தை வாசிக்க கேட்டோம். அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், அவர் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பம் விட்டு கொடுக்கும்போது நாங்கள் அவரை கண்டுணர்ந்ததையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் நம்மோடு கூட அந்த இறை வார்த்தையை பகிர்ந்த பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் அது திறந்ததையும், அந்த காரியத்தை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்ததையும் நம்ம உணரலையா, அதுதான் வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா? இன்றைக்கி நமக்கு ஒன்று புரியலன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போய் பார்க்கணும். இசையா புத்தகத்தில் 19:14 சொல்லுகிறது, ஆண்டவர் அதனுள் குழப்பம் உண்டாக்கும் ஆவி புகுந்துவிட செய்தார். எங்கன்னா எகிப்தில், எகிப்தில் ஆண்டவர் அதனுள் குழப்பம் உண்டாக்கும் ஆவி புகுந்துவிட செய்தார். போதை ஏறியவன் வாந்தி எடுத்து தள்ளாடுவது போல அவர்கள் எகிப்தை அவன் செயல்கள் அனைத்திலும் தள்ளாட செய்தார்கள். அப்போ என்ன நடக்குது இன்றைக்கி? அதுதான் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கி பொய் வாக்கினர்கள் எல்லாம் எழும்பிட்டாங்க. எழும்பி என்ன செய்கிறாங்க அவங்க? அதனால தான் இது நடக்குது, இதனால தான் இப்படி நடக்குது. ஒருபுறம் வீடுகள் உள்ளே புதைந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு தீனி போடுறதுக்காக தொலைக்காட்சியிலும் அல்லது செல்ஃபோனிலும் நிறைய தீமையான காரியங்கள் விதைக்கப்படுகிறது. கெட்ட காரியங்கள், திரைப்படங்கள், இப்படியாக மக்கள் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பயமுறுத்துகிற அமானுஷியங்களெல்லாம் இல்லாத ஒன்றை பொய் பிரச்சாரம் செய்கிற, ஊருக்குள்ளே டைனோசர் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வருது, பூமி மேலே வானத்தில் என்னமோ அதிசயம் தெரியுது அப்படின்னு இப்படியெல்லாம் பொய் உரைக்கிறாங்க. நிறைய ஒரு பெரிய ஒரு இறக்கைகளோடு கூடிய ஒரு உருவம் வருவதாக இப்படிலாம் மக்களை வதந்திகளால் நிரப்பி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் இந்த காரியத்தை ஒரு ஆன்மீக ரீதியாக பயமுறுத்துகிற பொய் வாக்கினர்களும் இருக்கிறாங்க. கடவுள் இப்படித்தான், இதனால தான் இப்படி செய்கிறாரு, இந்த கத்தோலிக்கர்களுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாரு, அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி இன்றைக்கி பாருங்கள், எதை நாம் சந்திக்க வேண்டுமோ அதை செய்யாமல், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நம்ம வேறொன்றை செய்வது தான். இந்த இசையா அன்றைய வார்த்தை 19:14 நான் வாசித்ததை போல் அவர்கள் குழப்பத்தின் ஆவியோடு கூட எல்லாத்தையும் குழப்பப்படுத்துகிறாங்க. கலாத்தியர் 5:10 இறைவசனம் சொல்லுது, மாறுபட்ட கொள்கை எதையும் நீங்கள் ஏற்க மாட்டீர் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு தந்துள்ளார், ஆனால் உங்கள் உள்ளத்தை குழப்புவோர் எவராய் இருந்தால் அவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும் அதைத்தான் நம்ம யோசிக்கணும். குழம்பி போக தேவையில்லையே. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க அதை பேசிட்டாங்க உடனே நீங்கள் மறுபதில் சொல்லணும், இல்லை தேவையில்லை. நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யாத எல்லோருமே குழப்பவாதிகள் தான். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து தர்க்கம் பண்ணுறாரு, வாதம் பண்ணணும்னு வராரு, இதை ஆவியானவர் எனக்கு சொல்லிடுவார், இன்னைக்கு ஒருத்தர் அந்த திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு மெசேஜ் வந்தது. அந்த செய்தி தேவையற்ற செய்தி. ஒரு கொள்ளை நோயினுடைய தாக்கத்தில் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் வேறு ஒரு செய்தியை வைக்கிறார். அவர் சமூக தீமைகள் எல்லாம் சாமியாருங்க சொல்வதில்லையா என்றெல்லாம் போடுகிறார். அப்போது எனக்கு ஒரு கோபம் வந்தது. உடனே நான் என்ன செய்தேன், அதுக்கு பதில் அந்த மெசேஜ் போடணுமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்த பொழுது ஆவியானவர் என்று சொன்னார், அதை வச்சுட்டு உங்கள் வேலையை பாருன்னு சொன்னார். பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆவியானவர் உரைக்கிறார். அப்படி எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு சொல்லக்கூடாது? நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் அப்பொழுது நம்மிடத்தில் பேசுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கலாத்தியர் 5:12, உங்கள் உள்ளங்களில் குழப்பம் உண்டாக்குகிறவர்கள் தங்களை அழிகளாகவே ஆக்கி கொள்ளட்டும். பாருங்க, இது வந்து ஒரு அந்த விருத்த சேதனத்திற்கான அந்த விவாதத்திலே வருகிற ஒரு வார்த்தை. உங்களிடத்திலே குழப்பம் உண்டாக்குகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். இந்த நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் வச்சு ஒரு சிறிய ஒப்பீடு செய்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 24 வாசிக்கப்பட்ட இந்த எம்மாவு பயணத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சிறிய காரியம். இயேசு என்ன சொல்கிறாரு, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் துன்பங்களை பட வேண்டும் என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றை அவர்களுக்கு விளக்கினார். எல்லாத்தையும் விளக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, நீ செய்ய வேண்டியதை போய் செய்யப்போ, நீ பின்னாடி நடந்ததை குறித்து கவலைப்படுறதுனால உனக்கு என்ன உண்டு, நான் உனக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன் அதை குறித்து யோசி. அவர் என்ன செய்கிறாரு, அவர்களோடு போய் அப்பத்தை பெறுறாரு. அவருடைய கண்கள் திறக்குது, அவர்கள் உடனே எங்கே செல்லணுமோ அங்கே செல்கிறாங்க. தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் கடந்ததை நினைத்து கலங்காத, இப்போ என்ன நடக்கணும், எதிர என்ன இருக்குது, அதான் எதிர்நோக்கு. பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கு பேர் எதிர்நோக்கு அல்ல. வியாதி வந்துருச்சு பாருங்கள், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. மருத்துவர்கள் ஒரு புறம் போராடிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒரு புறம் போராடணும். ஆண்டருடைய வார்த்தையை புரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சரியாய் பயணிப்பார்கள். இன்றைக்கி அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் உங்களை குழப்பிக் கொள்ளாமல் குழப்பர்களிடமிருந்து நீங்கள் உங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்னாடி எதை நீ நேர்மையோடு செய்ய வேண்டும், அதை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆண்டருடைய வார்த்தை பாருங்கள், இன்றைக்கி முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். அழகு வாயிலில் ஒரு முடவன் படுத்து கிடக்கிறான். அவன் கேட்குறான், பிச்சை கேட்குறான். அப்போ திருத்தூதர் பணி 3 வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்தில் பேதுரு அவர்கிட்ட சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதே உமக்கு கொடுக்குறேன். பாருங்கள், அவர் உடனே சமூக தீமையெல்லாம் எடுத்து, ஏன் நீ இப்படி படுத்து கிடக்கிற, உனக்கு நான் இல்லை அந்த நேரம் அதெல்லாம் பேச தேவையில்லை. அதுக்காக நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லலைங்க. சமூக தீமைகள் கண்டிப்பாக பேசப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சூழல் எப்படியாக அமைந்திருக்கிறதோ அந்த சூழலுக்குள்ளே நம்ம இருந்து சிந்திக்க வேண்டும். இப்போ என்ன ஒரு சூழல் அமைந்திருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ எதை குறித்து பேசுவது, கடவுளை குறித்து பேசுவதா, கடவுளை பழித்துரைப்பதா, அல்லது கடவுளை கேள்விக்குட்படுத்துவதா, அல்லது அரசியல்வாதிகளை எல்லாம் கேள்விக்குட்படுத்துவதா, தலைவர்களை எதை செய்ய வேண்டும், அவருங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். அவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கிட்ட காசு பண்ணலாம் இல்லைப்போ, போய் தேடிட்டு வரதுக்கு நேரம் இல்லை, எங்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் கொடுக்குறேன். நாசரேத் இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்துடும் என்றார். வழக்கையை பிடித்து தூக்கிவிட்டார், அவ்வளோதாங்க. அவன் எழுந்து நடந்தான், அவர்கள் செய்வதை செய்தார்கள். என்ன அந்த நேரம் அவர்களால் செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். இன்றைக்கி நாம் அதை செய்கிறோமான்னு பார்க்கணும். இயேசுசாமி எம்மாவுக்கு போன சீடர்கள்கிட்ட அதை தான் சொன்னார், இப்போ நீ என்ன செய்ய முடியுமோ அதை போய் செய்யப்போ, நீ புலம்பிக் கொண்டு இருக்காத, வேதத்தை வாசி, ஞானத்திலிருந்து நீ செயல்படு. தேவ பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து பவுலடியார் சொல்கிறார். 1 Cor 2:10, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். அப்போ என்ன செய்யணும், இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் எதனால் வருது, நான் என்ன செய்யணும் இந்த நேரத்தில்னு உனக்கு புரியலையா, கரங்களை உயர்த்தி ஆவியானவரை நோக்கி துதி. அவர் உன்னை கூட்டிகிட்டு போவார், அவர் உனக்கு சொல்லுவார் நீ எதை செய்யணும், எப்படி நீ செயல்படணும் இந்த நேரத்தில். அதுக்குத்தான் நம்ம தூயாவியை நோக்கி நோக்கி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஜெபிக்க வேண்டும் என்று. தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். மோசே பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், விடுதலை பயணம் 17:11, மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர், அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். போர் நடக்குதுங்க, கீழே போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போர்னாக்க எல்லாருமே சண்டை போட மாட்டாங்க, கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அடிபட்டு இருக்கிற அவங்களுடைய சகாக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, மருத்துவ டீம், தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, சோறு போடுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. இப்படி எல்லாருமே போருக்குள்ளே போய் சாவறது இல்லைங்க, ஒவ்வொரு டீமாக வேலை செய்வாங்க. போர் புரிகிறவங்க போர் புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, பாருங்கள் திட்டமிடுறவங்க திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மோசே என்ன செய்தார் தெரியுங்களா, மலைக்கு மேலே ஏறி கையை வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு உதவி செய்கிறதுக்கு 4 கூட இருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நடக்கிற இந்த போர், இந்த கொரோனாவுக்கு எதிரான ஒரு போர் யுத்தம் என்று இதை சொல்கிறோம். இந்த யுத்தத்தில் நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மருத்துவர்கள் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, கார்பரேஷன் ஊழியர்கள் ரோட்டில் மருந்து அடித்து போராடுறாங்க, காவல்துறையினர் போராடுறாங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற சும்மா உட்கார்ந்துருக்கிற சில உருப்படிகள் தான் ஆண்டவரை கேள்வி கேட்கறது, மக்களை வந்து குழப்புறது. தேவ பிள்ளைகளே, இவர்கள் அழிவுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் நீ அந்த கூட்டத்துக்குள்ளே இல்லாதபடி பார்த்துக்கோ. யாராவது உன்னை குழப்பக்கூடிய ஒரு அடையாளத்தோடு வந்தாங்கன்னா தயவுசெய்து அதற்கெல்லாம் என்கேஜ் பண்ணாதீங்க. அது ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய வாழ்வுக்கு எதிரானது, ஆசீர்வாதத்திற்கு எதிரானது. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நேரத்தில் நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே வீட்டுக்குள்ளே உட்காந்து தூங்கி உண்டு குடித்து மகிழ்ந்திருக்க அல்ல, நாம் அவர்களோடு போராடணும். அவர்களைப் போல நீ போராடணும். என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி நம்மளால் முடிஞ்ச ஒன்றை செய்யணும், ஜெபிக்கணும். நான் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இதோ நாங்கள் குருக்கள் எங்களால் முடிஞ்ச இடத்துல நாங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த நாளினுடைய ஆசீர்வாதமான வார்த்தையினுடைய அடையாளம் இதுதான். இந்த வேதனையான நேரத்தில் உன்னுடைய நேர செலவிட்டு விடாதே தீமைகளுக்குள்ளே போய். வேறு க்யூரியாசிட்டியான ஒரு ஒரு நம்ம தேடக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் உள்ளே போடுறாங்க, அதுக்குள்ளெல்லாம் போய் நம்ம இழந்து விடாதபடி, பிசாசானவன் உன்னை தோல்விக்கு அழைத்து செல்லாதபடி நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட இந்த திருப்பலியில் அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு பெலன் தாங்க, இதோ இந்த சூழலை எதிர்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மன்றாடுங்க. அப்போ கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே, ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை, ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இரக்கம் நிறைந்த இறைவா, மனிதருக்கு மீட்பளிக்கும் பலி பொருள்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற எங்களுக்கு நீர் அருள் கூறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக,
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்,
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி